스페이스 오픈 지금 프리나 사도들 하고 있네. 오늘 야월도 넘어요. 미라와니에 대한 소리 나왔던 레이션들이 나왔지는. 그리고 이 정화자는 운다우다가 이제 வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கும் உங்களுடைய அன்பான சகோதர சகோதரிகளும் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை என் மூலமாக பகிர்ந்து கொள்கிறான். மீண்டும் தேவனுடைய கிருபையினால இந்த மாலை வேளையில் நாம் ஒரு சபையாக சேர்ந்து வரவும் அவருடைய வார்த்தைகளை தியானித்து வெல்லப்படவும் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றிகளை நாம் அவருக்கு ஏறெடுத்துக் கொண்டு தொடர்ந்து நாம பார்த்து வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை குறித்த தலைப்பை இன்றைக்கும் நாம தியானிக்கலாம். கடந்த சில மாதங்களாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களுக்கே உரிய ஒரு தலைப்பை நாம தியானிச்சு வருகிறோம். தீர்க்க தரிசனங்களின்படி இனி சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள், ப்ராப்பர்ட்டிக் ஈவென்ட்ஸ் yet to be fulfilled. அதாவது நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இருந்து இனி வரக்கூடிய நாட்களிலும் ரொம்ப முக்கியமாக சபையினுடைய நிறைவு சம்பவிப்பதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிச்சயமாக நிறைவேறியே தீர வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களின்படியான சம்பவங்களை இந்த தலைப்பின் கீழே நாம தியானிச்சு வருகிறோம். ஏற்கனவே சில முக்கியமான சம்பவங்களை நாம தியானிச்சு முடிச்சாச்சு. அவைகளை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றோடு இந்த ஸ்டடி நிறைவுக்கு வரும். அதாவது தீர்க்க தரிசனங்களின்படி இப்ப இருந்து சபை நிறைவு அடைவதற்கு முன்பு இனி என்னென்னலாம் சம்பவிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது அறுவடையின் வேலை, இன்னும் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய மணிகளை இந்த பாபிலோன் அமைப்பிலிருந்து முற்றிலுமாக பிரித்தெடுத்து அந்த அறுவடையின் வேலை முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். அது நிறைவேறி இருக்கும் போது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில மாம்சத்தில் இங்க இருப்போம். ஆனா அந்த அறுவடையின் வேலை மேற்கொண்டு தொடராதபடி அந்த ஒரு முடிவை அது எட்டி இருக்கும். இது எப்படி நிறைவேறும் என்று பார்க்கும்போது வசனங்களை நாம பார்த்திருக்கிறபடி எவ்விதமான தேவனுடைய கிரியைகளையும் செய்ய முடியாத ஒரு ராசாலம் அனுமதிக்கப்படும். அந்த ராக்காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை உணரும் போது நாம நிச்சயமாக நம்பலாம், அப்போ அறுக்கப்பட வேண்டிய வேலை நிறைவுக்கு வந்துடுச்சு. அப்ப முதல் சம்பவம் என்று சொல்லும் போது அது அறுவடையின் வேலை முடிவுக்கு வருவது. அதை தொடர்ந்து அல்லது அது நிறைவேறும் தருணத்துல வேற என்ன காரியம் நிறைவேறும் என்று பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் இன்றைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில புராடஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு அல்லது கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகிற WCC அது ஒரு விசேஷித்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஒரு இது மட்டும் இல்லாத ஒரு வல்லமையான நிலைமைக்கு அவர்கள் உயர்த்தப்படுவது. இது வேதத்துல மிருகத்தின் சுரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளுதல் என்ற வார்த்தையில சொல்லப்படுவதை நாம பார்த்தோம். இந்த ஒரு புராடஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்புக்கு ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த அப்போஸ்தல உரிமையினுடைய தொடர்ச்சி கிடைத்திருக்கும் போது அடுத்த சம்பவம் உடனே நிறைவேறுவதற்கான தருணமா இருக்கும். அடுத்தது என்ன என்று பார்க்கும்போது, வல்லமையில திடீரென்று உயர்ந்திருக்கிற இந்த புராடஸ்டன்ட் கூட்டமைப்போடு கடந்த ஒரு 1200 வருஷங்களுக்கு மேலாக ஒரு விசேஷத்த வல்லமையில இருக்கிற போப்பு மார்க்கம் என்ற கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய மாபெரும் அமைப்பு இந்த புராட்டஸ்டன்ட் கூட்டமைப்போடு ஒன்றாக இணைவது. இது வந்து நாம் என்ன சொல்லலாம்னா, பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய மாபெரும் இரண்டு அமைப்புகள் ஒன்றுக்கொன்று இணைவது. The unification of the nominal church systems. இது ஒரு முக்கியமான நிறைவேறுதல். இப்படியாக இந்த மூன்றாவது சம்பவம் நிறைவேறும் தருணம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருப்பம் நடக்கும் உலகத்தினுடைய வரலாற்றில். அதாவது இந்த அதிகாரங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற பெயர் சபை அமைப்புகளோடு இந்த உலகத்தினுடைய அரசியல் அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்துடுவாங்க. அதாவது அப்ப நிறைவேறுவதை நாம் என்ன பார்ப்போம்னா, மதமும் அரசியலும் முழு உலக அளவில் ஒன்றாக இணைந்துடும். சர்ச் ஸ்டேட் யூனியன் இது நிறைவேறும் நாலாவதுதான். இந்த ஒரு மதமும் அரசியலும் ஒன்றாக இணைந்து ஒருவரோடொருவர் மற்றவருடைய வல்லமையை பகிர்ந்து கொண்டு ஒரு புது விதமான வல்லமையை முழு உலகத்தின் மேல செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது இந்த மத அமைப்பு இந்த அரசியல் அமைப்பு மூலமா சில நிர்பந்தமான சட்ட திட்டங்களை இந்த முழு பூமியின் மேல கொண்டு வருவாங்க. ஆனா அந்த சட்ட திட்டங்கள் யாரை நோக்கி மிக முக்கியமாக இருக்கும் என்று பார்க்கும்போது, பூமியில பிரித்து எடுக்கப்பட்ட நிலைமையில, அதாவது தேவனுடைய முத்திரை கோலிலிருந்து தங்கள் நெற்றியில முத்திரைய வாங்கிட்டு நிற்கக்கூடிய பாத அங்கங்கள் மேல இந்த இந்த நிர்பந்தங்கள் அங்க வரும். அப்போ நிறைவேறும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம். இதுதான் சீக்வன்ஸ். வசனங்கள்ல இருந்து நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது இன்றைக்கு உங்களுக்கு வெறுமனே நான் ஞாபகப்படுத்த விரும்பினேன். சகோதர சகோதரிகள், அறுவடையின் வேலை முடிவுக்கு வருதல், மிருகத்தின் ஸ்வரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளுதல், மிருகமும் மிருகத்தின் ஸ்வரூபமும் ஒன்றோடு ஒன்று இசைந்து செயல்படுதல், பயர் கிறிஸ்தவ மண்டலத்தோடு அரசியல் அமைப்புகள் ஒன்றாக இணைதல், அதாவது மதமும் அரசியலும் இணைவது, பின்பு ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம். இந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காலமா இருக்கும். இது வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்கள் மேல நிறைவேறும். அந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலத்துல, அதாவது உயர்த்தப்பட்ட இந்த மத அரசியல் கூட்டணியினுடைய ஆதிக்கத்துக்கு உள்ள இந்த பாத அங்கங்கள் இருப்பாங்க. இந்த பாத அங்கங்கள் மீது அரசியல் அமைப்புகள் கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பெரிய நிர்பந்தத்துக்குள்ள இவங்க இருப்பாங்க பாதங்கங்கள். இது மட்டும் அவர்கள் உற்சாகத்தோடு முழு பலத்தோடு செய்து வந்த தேவனுக்கு அடுத்த கிரியைகள் எதுவுமே அவர்கள் அந்த காலத்தில் செய்ய முடியாது. ஆனால் ஒரு மாபெரும் வேலை செய்வாங்க. அது என்னன்னா, இந்த அதிகாரங்களுக்கு எதிராக தேவ வல்லமையில வழி நடத்துதல பாதங்கங்கள் கடைசியாக ஒரு முறை அந்த கிறிஸ்துவை பற்றின சாட்சியை அவர்கள் உலகத்துக்கு அறிவிப்பார்கள். அது அவர்கள் மேல உபத்திரவங்களை கொண்டு வரும். அந்த உபத்திரவங்கள் அவங்களுக்கு ஒரு அருமையான வாசலா இருக்கும். இந்த மாம்சமான திரைய அந்த உபத்திரவத்தின் மத்தியில கடந்து மகிமைக்குள்ள அவர்கள் பிரவேசிப்பான். ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம். ஆனா இந்த ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் இன்னும் அதனுடைய தன்மைகள் என்னென்னலாம் இருக்கலாம் இருக்கும் என்று நாம் ஆராய்ந்தோம் ஒரு சில வகுப்புகள். அது மாத்திரம் ஸ்பெஷலா, காரணம் அந்த ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் பற்றி பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் அநேக வசன பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு வசன பகுதியும் ஒவ்வொரு கோணத்துல இந்த ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் பற்றின வெளிச்சத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. அதனாலதான் நாம் அதை ஒவ்வொன்றுமாக தியானிச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, தானியேல் மூன்றாம் அதிகாரத்து சம்பவம், அப்புறம் யோவான் ஸ்நானகன் சம்பவம், அப்புறம் கிதியோன் சம்பவம். வேற ஏதாவது பார்க்க ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்கலம் பற்றி பார்க்கும்போது இது மூன்று பிரதானமா பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு ஒரு இரண்டு சம்பவங்கள் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஸ்டடியை நம்ம நிறைவு செய்கிறோம். அப்போ ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம், அதுல வேறு என்ன சம்பவங்கள் நடக்கும், அல்லது ஏற்கனவே நம்ம நடக்கும் என்று பார்த்திருக்கிற சம்பவங்களை காண்பிக்கக்கூடிய மற்ற வசன பகுதிகள் என்னன்னா, ரொம்ப முக்கியமா ரெண்டு இருக்கு. ஒன்று எலியா எலிசாவினுடைய கடைசியான பயணம். அது போன முறை வந்திருந்த போது சாதாரணமாக உங்கள் மத்தியில பேசணும் அந்த கருத்துக்கள். அதே சமயத்துல தானியேல் ஐந்தாம் அதிகாரத்துல பெல்சாத்சாருடையோ கடைசி ஒரு மாபெரும் இருந்து இந்த ரெண்டுமே கூட இந்த ஒருவனும் கிரயம் செய்யப்படாத ராக்காலத்தோடு சம்பந்தப்பட்ட வசன பகுதிகள். அதுல இன்றைக்கு முதல்ல நாம ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற எலியாவினுடைய கடைசி பயணத்தை நாம தியானிப்போம். முதல் 11 வசனங்கள் ஒருமுறை வாசிக்க நம்ம கவனிக்கலாம். இந்த சம்பவம் நிறைய முறை நாம வாசிச்சிருப்போம். இந்த வசன பகுதி இப்ப இருக்கக்கூடிய பாதங்களுக்கு ரொம்ப முக்கியமான வசன பகுதி. சகோதர சகோதரிகளே, நிறைய காரணங்கள் இந்த வசன பகுதியினுடைய முக்கியத்துவத்துக்கு நாம சொல்லலாம். முதல்ல இது எலியா என்ற தேவனுடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள்ல ஒரு தீர்க்க தரிசியானவருடைய வாழ்க்கை பற்றின வசன பகுதி. எலியாவுடைய வாழ்க்கை என்று சொல்ல போறது அது ஏன் நமக்கு இன்றைக்கு முக்கியம்னா, நமக்கு நல்லா தெரியும் எலியா பழைய ஏற்பாட்டில் யாருக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லும் போது சபைக்கு நிழலாக இருக்கிறார். அப்போ எலியாவினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற விஷயங்களை நாம பார்க்கும் போது நிச்சயம் அது சபையினுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாம் நம்பலாம். அதனால எலியாவுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு காரணம் என்னன்னா, இது எலியாவினுடைய வாழ்க்கையில எந்த பகுதியை பத்தி பேசுற வசன பகுதினா, அவருடைய ஊழியம் முடிவுக்கு வந்து தேவனுடைய அறிவிப்பின்படி அவர் சுழல் காற்றல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சம்பவத்தை பத்தி பேசுகிற ஒரு வசன பகுதி. அதனாலேயே இது ரொம்ப முக்கியம். எலியா சபைக்கு நிழல் என்று சொல்லும் போது அவருடைய ஊழியம் முடிவுக்கு வருவது, சபையினுடைய தேர்ந்தெடுக்கப்படுகிற காலம், அவர்களுடைய ஓட்டம் நிறைவுக்கு வருகிற காலப்பகுதிக்கு ஒரு அருமையான நிழல். எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது சபை மகிமை அடைவதற்கு நிழல். அப்ப பார்த்தோம்னா இந்த வசன பகுதி ஏன் முக்கியம்னா, இது சபை பற்றிய ஒரு நிழல், இது சபையினுடைய முடிவு பற்றிய ஒரு நிழல். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசன பகுதி. இன்னொரு காரணம் சொன்னா, இது பிரதர் ரசூல் அவர்களுக்கு அவர் மறிக்கிற தருணம் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய புதிராக இருந்துட்ட ஒரு வசன பகுதி. அவர் மறிக்கிற மட்டுமே இந்த வசன பகுதியில இருக்கிற காரியங்கள் நிறைவேறிடுச்சா இல்லையா என்பதில் அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால சொன்னார், இனிமேல் தான் நிறைவேறணும். ரொம்ப முக்கியமான ஒரு வசன பகுதி. ஆனால் அப்போ இன்னைக்கும் இதை குறித்து வேத மாணவர்கள் மத்தியில ரெண்டு கருத்துக்கள் நிலவுது. அதுல நாம் இன்றைக்கு அந்த ரெண்டு கருத்துக்களையும் தியானிப்போம். நாம முன்வைக்கிற கருத்தையும் உங்கள் முன்பு நாம காண்பிப்போம். சரி, இந்த வசன பகுதி எப்படி ஆரம்பிக்குது பார்த்தா, இது நான் ஒவ்வொரு வசனமா போக மாட்டோம், எனக்கு இது தெரியும் உங்களுக்கு எல்லாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றில பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். சோ இந்த சம்பவம் எலியா வாழ்க்கையில எப்படி ஆரம்பிக்குது என்று பார்த்தோம்னா, எலியாவுடைய ஊழியம் முடிவுக்கு வந்திருக்கிற தருணம், கர்த்தர் அவருக்கு அறிவிச்சிருக்கிறாரு, எலியா நான் உன்னை சுழல் காற்றில எடுத்துக்கொள்ளுவேன் என்று. இந்த மாதிரி தான் சுழல் காற்றில எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றின அறிவிப்பை பெற்று தான் எடுத்துக்கொள்ளப்பட போவது பற்றின ஒரு எதிர்பார்ப்பு எலியாவுடைய இருதயத்துல உண்டாயிருக்கு. இந்த எதிர்பார்ப்பு உண்டாகின நிமிடத்துல இருந்து இந்த பயணம் அங்க ஆரம்பிக்கும். இந்த எதிர்பார்ப்பு எலியாவுக்கு மாத்திரம் இல்ல, கூடவே இருந்துட்டா எலிசாவுக்கும் இருந்துச்சு. தன்னுடைய எஜமானாகிய எலியா தேவனால சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எலிசாவுக்கும் வந்துச்சு. அப்ப இந்த அவருடைய கடைசி பயணம் பார்த்தோம்னா, எலியா எலிசா ரெண்டு பேருக்குமே எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளுவார் என்ற எதிர்பார்ப்பு இருதயத்துல உண்டானதுக்கு பின்பு இந்த பயணம் ஆரம்பிக்குது. அந்த பயணம் ஆரம்பிக்கும் போது அது கில்கால் என்ற இடத்துல ஆரம்பிக்குது. அப்ப கில்கால்ல அந்த எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருக்குது, ஆனா அது நிறைவேறல. அப்போ கில்கால்ல இருந்து அவர் போகும்படிக்கு கர்த்தர் இரண்டாவது ஒரு இடத்தை காண்பிக்கிறாரு, அந்த இடம் பேரு பெத்தேல். அப்போ பெத்தேலுக்கும் எலியா எலிசா எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றின எதிர்பார்ப்போடு போறாங்க. ஆனா பெத்தேலையும் அவர்கள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா எதிர்பார்ப்பு நிறைவேறல. மாறா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பெத்தேல்ல மூன்றாவது ஒரு இடம் காண்பிக்கிறாரு, காண்பிச்சு எரிகோ அந்த இடம், எரிகோக்கு போங்க, அங்க நான் உங்களை எடுத்துக்கொள்வேன். அப்போ அதே எதிர்பார்ப்போடு எரிகோவுக்கு போகிறாங்க. ஆனா எரிகோலையும் அவர் எதிர்பார்த்தபடி எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறவில்லை. மாறாக எரிகோவில் மீண்டும் கர்த்தர் சொல்றாரு, நாலாவதா ஒரு இடம் காண்பிச்சு யோர்தான், இல்லையா யோர்தானுக்கு போங்க, அங்க நான் உங்களை எடுத்துக்கொள்வேன். யோர்தானுக்கும் அவர்கள் போகிறாங்க எதிர்பார்ப்போடு, யோர்தானிலும் அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. என்ன இந்த நான்கு இடங்கள்ல ஒற்றுமை, நீங்க சொல்லுங்க. ஒற்றுமை என்னன்னா, நான்கு இடமும் யார்தான் காண்பிச்சா, மறக்க கூடாது, நான்கு இடமும் தேவன் காண்பிச்ச இடம். இரண்டாவது ஒற்றுமை, நான்கு இடத்துலயும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றின எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான்கு இடத்துலயும் என்ன நடக்கல, எதிர்பார்ப்பு நடக்கல, இதெல்லாம் ஒற்றுமை. ஆனா இந்த கடைசி இடத்துல மாத்திரம் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும். என்னன்னா, அதற்கு முந்தைய மூன்று இடங்கள்ல அடுத்த இடத்துக்கு போக சொல்லி கர்த்தர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார். கில்கால் இருக்கும்போது பெத்தேல் காமிக்கிறார், பெத்தேல் இருக்கும்போது எரிகோ காமிக்கிறார், எரிகோல இருக்கும்போது யோர்தான் காமிக்கிறார். ஆனா யோர்தானுக்கு வந்த பின்பு வேற எதுவுமே கர்த்தர் காமிக்கல. அவர் போகும் படிக்கு ஐந்தாவது ஒரு இடம் கர்த்தர் காண்பிக்கல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத சில பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் இன்னைக்கு, ஆனா முக்கியங்கிறது மாத்திரம் சொல்லுவோம், சரிங்களா? அதெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அதனால எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க இன்னைக்கு, என்னன்னு தெரியல. சரி, அப்போ இந்த நான்காவது இடம் ஜோர்டானுக்கு வந்த பின்பு பின்பு என்ன செய்வது என்று நினைத்து எலியா செய்கிற காரியம் என்னன்னா, அந்த சால்வைய முறுக்கி யோர்தானை அடிச்சு யோர்தான் இரண்டாக பிளந்து தங்கள் கால்கள் தரையில படும் விதத்துல யோர்தானை அவர்கள் இருவரும் கடந்து அக்கறைப்பட்டுறாங்க. அக்கறைப்பட்டு அவர்கள் சில விஷயங்களை பேசிட்டே போகும்போது ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது. அது எலியாவும் எலிசாவும் பாக்குறாங்க. என்னன்னா, அக்னி ரதம் அக்னி குதிரைகள் வந்து அவர்கள் இருவரையுமே பிரித்திடுது. பிரித்த பின்பு சுழல் காற்று வந்து எலியாவை மாத்திரம் பறத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடும். இதுதான் இந்த சம்பவத்தை பத்தின ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு. இது நாம எதுக்கு பொருத்தி பார்க்கலாம், அல்லது இது ஒரு சம்பவம், இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவம், இது ஒரு நிழல் என்று எடுத்துக்கொண்டா இந்த நிழலினுடைய நிஜம் என்ன? நிழல்ல எலியா, நிஜத்துல அது சபை. நிழல்ல எலியாவுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது படுகிற சமயத்துல அது தொடர்பா சில அனுபவங்கள். இது எது கரையாளனா நிழல்னா, சபை நிறைவடைவதற்கு முன்னால அது தொடர்பாக சபை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவங்களுக்கு இது நிழல். சரி, இப்ப இந்த நிழலை நம்ம விவரிச்சு சொன்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம். இது எது பற்றின நிழல் அப்படின்னு ஞாபகப்படுத்தினா, எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றின எதிர்பார்ப்பு, எலியாக்குள்ள உண்டானதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் இது. சோ இது அருமையா எதை நிழலாக காண்பிக்க வேண்டும் என்றால், சபைக்கு அவர்களுடைய முடிவு பற்றி, அவர்களுடைய நிறைவு பற்றி, அவர்களுடைய மகிமை அடைதலை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி, அந்த எதிர்பார்ப்போடு சபை அனுபவிக்கிற விஷயங்களுக்கு இது ஒரு நிழல். சோ இங்க இந்த எதிர்பார்ப்பு எலியாவுக்கு எங்க ஆரம்பிச்சதுன்னா கில்கால். சப்போ சபை பூமியில வாழ்ந்திருந்த காலங்கள்ல கண்டிப்பா அப்போ இருந்துட்ட எலியா மற்றும் எலிசா வகுப்பார் அப்படின்னா, சபை மற்றும் திரள் கூட்ட வகுப்பார் ஆகிய இரண்டு வகுப்பாருக்கும் சபை மகிமை அடைகிறது பற்றின எதிர்பார்ப்பு எப்போ உண்டாச்சு என்ற ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லலாம்னா, அது ஒரு இடம் இல்ல. பாருங்க, இங்க வந்து நாலு இடம் நிழல்ல, இந்த நாலு இடமும் எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றின எதிர்பார்ப்போடு எலியா கடந்த இடங்கள். இந்த நான்கு இடங்கள் எதை குறிக்கணும்னா, சபை விஷயத்துல சபை மகிமை அடைவது பற்றின எதிர்பார்ப்போடு சபை கடந்து போகிற நான்கு முக்கியமான வருடங்களை இது குறிக்கணும். நான்கு இடங்கள் அந்த எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சது கில்கால். சபைக்கு அந்த எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சது 1874 வருஷம். கில்கால் எதற்கு நிழல்னா, பாருங்க, கில்கால் தேவன் காண்பிச்ச இடம் அப்படின்னா, தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள்ல காண்பிக்கப்பட்டு தெய்வீக திட்டத்துல சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வருடம். அந்த வருடத்துல முதலாவது சபை மகிமடைவது பற்றின எதிர்பார்ப்பு சபைக்கு அப்ப இருந்துச்சு. அந்த வருடம் 1874. ஏன் இது நான் நியாயப்படுத்தணும், இது இது கருத்து சொன்னா அது நிரூபிக்கணும். 1874 வாழ்ந்த பாதங்கள், அதாவது சபையினுடைய அங்கங்களுக்கு எப்படி அந்த எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கலாம் என்று கேட்டால், அது கர்த்தரேசனுடைய இரண்டாம் மந்திரத்தலின் வருடம். பொதுவா சபையினுடைய உயிர்த்தெழுதல் மகிமை என்பது கர்த்தரேசனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு நடக்கும் என்று தெஸலோனிக்கேயர் நிருபத்துல இருக்கிற அந்த வசனங்கள் மற்றும் அநேக வசனங்கள், இதனால அவருடைய இரண்டாம் வருகை சம்பவித்த வருடம் ஒருவேளை சபையினுடைய நிறைவு பற்றின எதிர்பார்ப்பு அங்க ஆரம்பிச்சது சபைக்கு. ஆனா அங்க அது நிறைவேறல. அப்போ கில்கால்ல கர்த்தர் வந்து இரண்டாவது இடம் காண்பிக்கிறாரு. இது எது கிடையாதுனா, 1874 அதே போல வேத வசனங்கள்ல இருந்து பாருங்க, கர்த்தர் சொன்னார், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுச்சு. இரண்டாவது இடம், இரண்டாவது வருஷம், முக்கியமான வருஷம் 1878. எட்டுல இந்த எதிர்பார்ப்பு நிச்சயம் அப்ப இருந்த எலியா எலிசா வகுப்பாருக்கு இருந்தது. ஏன் என்று கேட்டா, அது முதலாம் உயிர்த்தெழுதலின் வருடம். முதலாம் உயிர்த்தெழுதல் சபைக்கான உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் போது, ஒருவேளை அந்த வருடமே சபை முழுமையாக நிறைவடைய கூடுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருப்பது நியாயம். ஆனா பெத்தேல்ல கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளல, 1878 சபை நிறைவடையல. மாறா பெத்தேல்ல மூன்றாவது இடம் கர்த்தர் சொன்னார், தேவனுடைய வசனங்கள்ல தென்பட்ட மூன்றாவது ஒரு முக்கியமான வருடத்தின் மீது அப்ப இருந்த எலியா எலிசா வகுப்பாருக்கு எதிர்பார்ப்பு உண்டாச்சு. அது 1881, ஏன்னா 1881 வசனங்களை தெளிவா இருக்குது. அது பரம அழைப்பு கொடுக்கப்பட்டு அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டு முடிவுக்கு வந்த வருடம். அழைப்பு முடிவுக்கு வந்துச்சு, வாய்ப்பு இல்லை. அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எப்பவுமே 1881 யாரு பேசினாலும் கொஞ்சம் சகோதரர்களுக்காக ரொம்ப அதை விளக்கி காண்பிக்கணும். பொதுவான அழைப்பு முடிவுக்கு வந்தது, மாறாக வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இன்னுமே நீடிக்கப்பட்டு இருக்கு. 1881 அது அதை நிரல்படுத்துவது எரிகோ என்ற மூன்றாவது இடம். ஆனா எரிகோலையும் கர்த்தர் எலியாக எடுத்துக்கொள்ளலாம். நிறைவேறுதல் எதுவும் சம்பவிக்கல. மாறா எரிகோல நான்காவதா ஒரு இடம் கர்த்தர் காண்பிச்சார், எலியாவும் எலிசாவும் போகும் படிக்க, எலியா எடுத்துக்கொள்ளும் படிக்க. அப்படின்னா இது வேத வசனங்கள்ல இருந்து வெளிப்பட்டு சபைக்கு இந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கின நாலாவது முக்கியமான ஒரு டேட் 1914. 1914 எவ்வளவு முக்கியமான வருஷம்னா அது எல்லாருக்கும் தெரியும். ஏழாவது தூதன் ரஜுல் அவர்கள் கூட ரொம்ப அதிகமாக இந்த எதிர்பார்ப்போடு இருந்த வருடம். அது புறஜாதியார் காலம் முடிவடைந்த வருடம். ஒரு வகையில யூத யுக அறுவடைக்கு இணையாக கருதப்படுற சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை முடிவுக்கு வருகிற வருடமாக எண்ணப்பட்டுச்சு. அதுதான் தவறு, அதனால தான் அது நிறைவேறல. ஆனா இந்த யோர்தான் எதுக்கு நிழல்னா 1914 யோர்தானிலும் எதிர்பார்ப்பு நிறைவேறல. 1914 கூட சபை மகிமை அடையல. அருமையா இந்த எலியானுடைய பயணமும் அவர் கடந்து சென்ற இந்த நான்கு இடங்களும் அவர் எந்த எதிர்பார்ப்போடு கடந்து சென்றார் என்பதும் சபை விஷயத்துல இப்படி நிறைவேறியது. அதாவது நான்கு முக்கியமான வருடங்களை சபையினுடைய மகிமை குறித்த ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு சபை கடந்து சென்றாங்க. எப்படி எலியா விஷயத்துல நான்கு இடத்திலயுமே அவர் எடுத்துக்கொள்ளப்படலையோ, சபை விஷயத்துல நான்கு இடத்திலயுமே அவர் எடுத்துக்கொள்ளப்படல. அதாவது சபை மகிமை அடையல 1914 வரை. இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமான சம்பவங்களை இன்னைக்கு ஆராய போறோம். ஒருவேளை இப்ப பார்க்க போற சம்பவங்கள் ஒருவனும் பிரேய செய்யக்கூடாத ராக்காலத்துல நிறைவேறும், நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து, உங்கள் முன்பு நான் வைக்கிறேன். ஆனா அது நாம அதை நிரூபிக்கலாம். அப்போ 1874 1914 வரையிலான சபையினுடைய பயணத்தை கில்கால்ல இருந்து யோர்தான் வரையிலான எலியாவினுடைய பயணம் நிழலாக காண்பிச்சு. இப்ப யோர்தானுக்கு அவரு வந்துட்டார் என்று சொல்லும் போது நம்ம விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கிறோம், சபை எதை கடந்துட்டாங்க 1914, இதுதான் ரொம்ப முக்கியம். எலியா எலிசா எடுத்துக்கொள்ளப்படுகிற எதிர்பார்ப்போடு யோர்தான் வந்து நின்றாங்க, எடுத்துக்கொள்ளப்படல என்றால் சபை நிறைவு பற்றின எதிர்பார்ப்போடு சபை 1914 என்ற வருடத்தை கடந்தாங்க, அப்பொழுதும் அவர்களுடைய மகிமை நிறைவடையல. சரி, ஆனாலும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்போ? யோர்தான தாண்டினதுக்கு அப்புறம். யோர்தானை கடந்ததுக்கு பின்பு, ஆண்டு யோர்தானை கடந்ததுக்கு பின்பு. ஆனா எப்போ? சரி, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரீங்க. சரி, பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்போ? அக்னி ரதம், நீங்க அடுத்ததுதான் கண்டினியூ பண்ணுங்க. அக்னி ரதமும் அக்னி குதிரையும் அவர்களை. அப்போ எலியா வந்து சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டார். சுழல் காற்றுல எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது சபை இறுதியாக மகிமைக்குள்ள உபத்திரவத்தின் மத்தியில பிரவேசிப்பதை நிழலா எடுத்துட்டோம்னா பாருங்க, யோர்தானுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுழல் காற்றுல எலியா மாத்திரம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னால் ரெண்டு மாபெரும் சம்பவம் நடந்துச்சு இல்லையா. ரெண்டு சம்பவம் என்னன்னா, ரெண்டு விதமான பிரித்தல், செப்பரேஷன். ஒரு வித பிரித்தல் எங்க நடந்துச்சுன்னா யோர்தான் பிரிஞ்சிச்சு சரிங்களா. எலியா தன் சாங்கை எடுத்து முறுக்கி யோர்தான அடிக்க யோர்தான்ல பிரிவு உண்டாச்சு, யோர்தான் பிரிஞ்சிச்சு. சோ யோர்தானுக்கு வந்த பின்பு சுழல் காற்றுல எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு, அதாவது இந்த இடைப்பட்ட பகுதியில ரெண்டு சம்பவம் நடந்துச்சு. முதல் சம்பவம் யோர்தான் பிரிந்தது, அதன் பின்பு இரண்டாவது சம்பவம் என்னன்னா எலியா எலிசா என்னன்னாங்க பிரிஞ்சாங்க. பாருங்க மறுபடியும் சொல்றேன், யோர்தான் வந்த பின்பு யோர்தானை எலியா கால்வையினால் அடித்தார், யோர்தான் பிரிஞ்சது முதல் சம்பவம். பின்பு அவர்கள் கடந்துட்டு அக்கறைப்பட்டு போகும்போது அக்னி ரதம் அக்னி குதிரைகள் வந்து எலியா எலிசாவை பிரிச்சது. இது ரெண்டும் நடந்த பின்னால்தான் சுழல் காற்று வந்து எலியா மாத்திரம். மறுபடியும் நான் சொல்றேன், யோர்தானுக்கு வந்த பின்பு இந்த இரண்டு சம்பவங்கள் நடந்துச்சு. இது நடந்த பின்பு தான் எலியா மாத்திரம் என்ன பண்ணார், சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டார். சோ இப்ப இதனுடைய விளக்கம் நாம சொன்னா, அப்போ சபை 1914க்கு வந்த பின்பு 1914 கடந்த பின்பு அவர்கள் மகிமை அடையிறதுக்கு முன்னால உள்ள காலப்பகுதியில இந்த ரெண்டு சம்பவங்கள் நிஜத்துல நிறைவேறணும். அந்த ரெண்டு சம்பவங்கள் நிறைவேறின பின்புதான் அவர்கள் மகிமை கூட நடக்கும். ஏன்னா எலியா வாழ்க்கையில அவர் 4 இடங்களை கடந்து வந்த பின்பு இந்த இரண்டு சம்பவங்கள் நடந்து அதன் பின்பே அவர் வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றா, அந்த ரெண்டு சம்பவங்கள் தேவன் சில நோக்கங்களுக்காகத்தான் கொடுத்திருக்கணும், வெறுமனே பதிவு செய்யறதுக்காக அல்ல. அப்ப அது எந்த விஷயங்களை அது குறிக்கணும் என்று பார்க்கும்போது, சபை 1914 கடந்ததுக்கு பின்பு இந்த இரண்டு சம்பவங்கள் நிழலாக காண்பிக்கிற நிஜ சம்பவங்களை கடந்து போவாங்க. அது கடந்த பின்புதான் சபை கூட உபத்திரவத்தின் மத்தியில மகிமைக்குள்ள பிரவேசிக்கும். இது ரொம்ப இந்த ஒரு பகுதியை இந்த கோணத்துல சகோதரர் ரகுல் எப்ப பார்த்தார்னா 1914 அப்புறம். ஏன்னா 1914 ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சபை நிறைவடைவது பற்றி, அது நிறைவேறல. உடனே அநேக சகோதரர்களுடைய கேள்விகள் சகோதரர் ரகுல் அவர்களை நோக்கி இருந்துச்சு. பிரதர், நாம் எதிர்பார்த்தது 1914 சபையினுடைய நிறைவு, அது நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறவில்லை? அப்ப பிரதர் அர்ஜுன் அவங்களுக்கு பதில் சொல்லும் போது, நாம் எதிர்பார்த்தோம் உண்மைதான், அது நிறைவேறல உண்மைதான், ஆனா அதனால் நம்ம வருத்தப்படல, சந்தோஷம் தான் படுறோம். ஏன்னா தேவன் நமக்கு கிருபையா காலத்தை நீடித்து கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் நிறைவேறல என்ற கேள்விக்கு ஒருவேளை நான் பதில் சொன்னா, சபை நிறைவடைவதற்கு முன்னால அவங்க வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறாமல் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அந்த சம்பவங்களை தான் எலியாவுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த பதில் பேசும்போது தான் பிரதர் ரசல் முதல் முதலா இந்த இரண்டாவது அதிகாரத்தினுடைய சம்பவத்தை பார்த்து 1914 அப்புறம் தான் நடந்த விஷயங்களை எல்லாம் பரிசுத்தாவில சிந்திச்சு இந்த பயணத்தோடு ஒப்பிட்டு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ எலியா சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற எதிர்பார்ப்பு, சபைக்கு அதே போன்ற எதிர்பார்ப்பு, 4 இடங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு சபைக்கு 4 வருஷங்கள், 4 இடத்துலயும் எடுத்துக்கொள்ளப்படல, 4 வருஷத்திலையும் சபை நிறைவு அடையவில்லை, 4வது இடத்துக்கு வந்தாங்க, அது 1914. ஆனா அதுக்கப்புறம் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பு ரெண்டு சம்பவங்கள் நடந்துச்சு, அது இனிமேல் தான் நடக்கணும் சகோதரர் சொன்னாரு 1914 அப்புறமா இந்த விஷயம். இது நடந்துடுச்சா நடந்துடுச்சா என்று சொல்லி, அதாவது அந்த ரெண்டு சம்பவங்கள் என்னன்னா, ஒன்று சால்வை எடுத்து முறுக்கி யோர்தானை அடிச்சு யோர்தான் பிரிஞ்சு அது மத்தியில ரெண்டு பேரும் கடந்து போகிற சம்பவம், அதே போல அக்னி ரதம் அக்னி குதிரைகள் இரண்டாக வந்து அவர்கள் ரெண்டு பேரையும் பிரிப்பது. இந்த இரண்டு சம்பவங்களும் நடந்துடுச்சா என்று சகோதரர்கள் கிட்ட அந்த ரெண்டு வருஷங்கள் அநேக முறை கேட்கப்பட்டுச்சு. அது ரொம்ப முக்கியம், அந்த எலியா சால்வையை முறுக்கி அடிக்கிற முதல் சம்பவம் அதுவே நடந்தது. ஏன்னா அது நடந்தாதான் பின்பு எது நடக்கும், அக்னி ரதம் அக்னி குதிரையை வந்து பிரிப்பது நடக்கும். அதனால எல்லாருடைய கவனம் எங்க இருந்துச்சுன்னா, 1914 வந்துட்டோம், கிராஸ் பண்ணிட்டோம் நீங்க சொன்னபடி. ஆனா இப்போ நடக்க வேண்டியது அந்த எலியா சால்வை முறுக்கி அந்த நதியை அடிச்சு அது பிரிவது. அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறிச்சா, கேட்டுட்டே இருந்தாங்க. க்வெஸ்சன் புக்ல நீங்க போய் பார்க்கலாம், ஸ்மித்திங் ஆஃப் ஜோர்டான் என்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியில கேட்டிருப்பாங்க, பிரதர் ரசல் மரிக்கும் போது அந்த மரண படுக்கையில இருந்த போது அப்படின்னா, அவர் அந்த கடைசி பயணத்துல ரொம்ப பலவீனமா மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால படுத்திருக்கும் போது அவர் இடத்துல மூன்று கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஒன்று ஏழாவது வால்யம் பற்றி, இன்னொன்று அந்த ஒரு பணம் ஊமையில அந்த ஒரு பணம் எதை குறிக்குது. இதுக்கு பதில் சொன்ன பின்பு மூன்றாவது கேள்வி என்னன்னா, இந்த யோர்தான் அடிக்கப்பட்டது அது குறிச்சு உங்க கருத்து என்ன. அப்ப பிரதர் சொன்ன வார்த்தை என்னன்னா, someone will have to do it. இதுதான் அவருடைய கடைசி வார்த்தை. யோர்தான் அடிக்கப்பட்டது யாராவது இனிமேல் செய்வாங்க, அதுதான் அவருடைய கடைசியான பதில். சோ அப்போ இது ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ அப்போ அன்றையிலிருந்து பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில இந்த ஒரு சம்பவம் கருத்து எதிர்பார்ப்பு அங்க இருக்கு. சோ அப்போ இது சகோதரர் இந்த இரண்டு சம்பவங்கள் நடந்துச்சா நடக்கல என்பதுல சந்தேகத்தோடு இருந்தாங்க. ஆனா அந்த சம்பவங்கள் எதை குறிக்கலாம் என்று அவர் வந்து விளக்கி காண்பிச்சுட்டார். இந்த ரெண்டு சம்பவம் எல்லா வாழ்க்கையில நடந்துச்சு, சபை வாழ்க்கையில இது ரெண்டும் எதை குறிக்கலாம் என்று அந்த அடையாளங்களே அவர் விளக்கி காண்பிச்சார். எலியா சபை சால்வைய எடுத்து, சால்வை குறிக்கணும், அதாவது எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி, அவரிடத்துல தேவனுடைய வல்லமை இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வல்லமை அவரிடத்துல இருந்ததுக்கான ஒரு வெளியரங்கமான அடையாளமா அவர் எதை பயன்படுத்தினார்னா, சால்வை பயன்படுத்தினாரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எல்லாருமே அப்படி சால்வை பயன்படுத்தினாங்க. சோ அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கிட்ட இருப்பதுக்கான வெளியரங்கமான ஒரு அடையாளமா இருந்துச்சு சால்வை. எலியா சபைனா சபை கிட்ட தேவனுடைய வல்லமை இருக்கு, ஆனா அப்படி இருப்பதுக்கான ஒரு வெளியரங்கமான அடையாளமா என்ன இருக்குது சபை கிட்ட அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வல்லமை அவருடைய அதிகாரம் என்று நம்ம இடத்துல இருக்கு என்று சொன்னா அது எதன் மூலம் தான் வெளிப்படுது, சத்தியம் மாத்திரம் தான். வேற எதுவும் வச்சிருக்கிறீங்களா ஸ்பெஷலா? சத்தியம் தான். ஃபாலோ அப் கிளாஸ் எடுக்கும் போது எதிரில் இருக்கும் முகம் பாருங்க, அந்த அத்தாரிட்டி புரியும், அந்த அதிகாரம் புரியும், என்ன பயத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க, யாருப்பா இவங்க என்ன பேசுறாங்க அப்படியே திணறி போய் இருப்பாங்க. ஒரு வேலை அப்ப அவங்க மைண்ட் மாத்திரம் ரீட் பண்ற கெப்பாசிட்டி தான், நாமளே பயந்துடுவோம் நம்மளுக்கு. ஆனா அதெல்லாம் வெளி காமிச்சுக்காம அமைதியா கேட்டுருக்கோம். அத்தாரிட்டி அது சத்தியம் ட்ரூத் அந்த சால்வை குறிக்கணும். சால்வை அவர் முறுக்கிறார். சோ முறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு துணி சால்வை, ஆனா முறுக்கும் போது அதுக்கு ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்கும், அது வந்து ஒரு அது என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல கான்சென்ட்ரேட் ஆகுது. அப்ப என்னன்னா, அந்த சத்தியம் என்பது அது முறுக்கி பயன்படுத்துறார் அப்படின்னா, சபை சத்தியத்தை ரொம்ப தீர்க்கமான ரீதியில ஒரு திடமான ரீதியில பயன்படுத்துவதை குறிக்குது. அவர் அந்த சால்வையை அந்த மாதிரி எதன் மீது பயன்படுத்தினார்னா, யோர்தான் மீது. அப்ப சபை சத்தியத்தை தீர்க்கமான ரீதியில அறிவிப்பாங்க, பிரயோகிப்பாங்க. யார் மேல? யோர்தான் அடையாளமா காண்பிக்கிற ஜனங்கள் மேல. நான் ரொம்ப புரியாதான் போறேன், அதிக வசனங்கள் இல்ல. ஏன்னா யோர்தான் வந்து தண்ணீர், ஒரு வகையில தண்ணீர்கள் என்று பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை அது ஜனங்களை குறிக்கணும். அதே சமயத்துல யோர்தானுக்கு டிசண்டர் இறங்கி வருபவர் அல்லது சோதிக்கப்படுதல் என்கிற அர்த்தம் கூட இருக்குது. அப்ப என்னன்னா, எலியா சால்வை முறுக்கி யோர்தானை அடிச்சாரு, அதனால யோர்தான் ரெண்டா பிரியது. எதை குறிக்கலாம்னா, சபை 1914 அப்புறம் மறக்கவே கூடாது. ஏன்னா அவங்க யோர்தானுக்கு வந்துட்ட பின்பு அது நடக்குது, ஆனா யோர்தான்ல நடக்குது. அப்படின்னா என்னன்னா, 1914 அவர்கள் எட்டின பின்பு நடக்குது, அதற்கு பின்பு நடக்குது. என்ன நடக்குது, சபை சத்தியத்தை தீர்க்கமான ரீதியில இந்த மனுக்குலத்தின் மீது பிரயோகிப்பாங்க. அந்த சத்தியத்தினால மனுக்குலம் சோதிக்கப்பட்டு பாருங்க, அது ரெண்டா பிரியுது. அப்படின்னா வலது பக்கம் இடது பக்கமா போகுது. அப்படின்னா என்னன்னா, சத்தியத்தினால சோதிக்கப்படுகிற ஜனங்கள் பாதி பேர் அல்லது ஒரு சிலர் அநேகர் சத்தியத்துக்கு ஆதரவாக, இன்னும் அநேகர் சத்தியத்துக்கு விரோதமாக போகிற ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழல்ல எலியாவும் எலிசாவும் என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. சரி, சுருக்கமா சொன்னா, 1914 பின்பு சம்பவிக்க வேண்டிய ஒரு சம்பவம் இது. என்ன சம்பவிக்கும் என்று பார்த்தா, சபை சத்தியத்தை தீர்க்கமாக இந்த உலகத்தின் மீது பயன்படுத்த, அந்த சத்தியத்தினால சோதிக்கப்படுகிற ஜனங்கள் பாதி பேரை ஏற்றுக்கொண்டு பாதி பேர் ஏற்றுக்கொள்ளாத நிலைமை உருவாகும். இந்த நிலைய எலியா எலிசா சபை திரல் கொடுத்தினர் கடந்து போவாங்க. இது பிரதர் அசில் தெளிவா சொன்னார். இப்போ யோர்தானுக்கு பின்பு இது நடந்துச்சு என்று சொல்லும் போது, 1914 பின்பு சபை வாழ்க்கையில் இது நிறைவேறணும். அப்படி என்னதான் நிறைவேறும்னா, இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நிறைவேறணும். அது நிறைவேறிடுச்சா என்று பிரதர் அசில் கிட்ட கேட்கும் போது, அது அவருக்கு அது ஒரு சவாலா இருந்துச்சு. அவர் மரணப்படுக்கையில பேசின வார்த்தை வரைக்கும் நிறைவேறல, இனிமேல் தான் நிறைவேறணும் என்று தெளிவா சொன்னார். பாருங்க, அப்ப முதல்ல இந்த சம்பவம் நிறைவேறி அதற்கு பின்பு என்ன நடக்கணும், அக்னி ரதம் அக்னி குதிரைகள் அவர்கள் இருவரையும் பிரிக்க, அதன் பின்பு தான் சுழற்காற்று மத்தியில் அவரு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சரி, இப்போ இது இப்போ நாம என்ன சொல்லலாம், இந்த சம்பவம் ஒருவேளை சகோதரர் அசில் அவர்கள் இருந்த வரைக்குமே இது இவ்விதமாக நிறைவேறணும், ஆனா அது இன்னுமே நிறைவேறல, இனிமேல் தான் நிறைவேறணும் என்று சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு 2014 இருக்கிற நாம பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு சரியா எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இது 1914 கிட்ட அப்புறம் பேசணும், 2014 வந்திருக்கு. இப்போ இப்போ இந்த சம்பவம் நிறைவேறிடுச்சா இல்லையா என்று கேட்டா, சகோதரர்கள் மத்தியில ரெண்டு விதமான ஆராய்ச்சிக்குரிய கருத்துக்கள் இருக்கு. முதல் கருத்து, இந்த சம்பவம் நடந்துடுச்சு பாதங்கங்கள் விஷயத்துல பாருங்க, நடந்துருச்சுன்னு சொன்னா அந்த சம்பவம் என்ன என்று என்ன பண்ணணும், விளக்கம் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு கருத்து, இல்ல இந்த சம்பவம் இன்னுமே பாதங்கண்டி விஷயத்துல நடக்கல, பாருங்க அப்ப நடக்கலன்னு சொன்னா அப்ப அது எதுல நடக்கும்னு கூட சொல்லணும். சரி, இப்ப முதல் விதமான கருத்து என்னன்னா, இது நடந்தாச்சு, இது நடந்தாச்சு என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் கிட்ட, நம்புற சகோதரிகள் கிட்ட, ஒருவேளை அது எந்த சம்பவத்துல நிறைவேறுச்சு, எலியா சால்வை முறுக்கி யோர்தானை அடிச்சு யோர்தான் பிரிவது, பாதங்கங்கள் சத்தியத்தை தீர்க்கமாக உலகத்தின் மீது பிரயோகிக்க, அந்த அதனால சோதிக்கப்படுகிற ஜனங்கள் இரு தரப்பா பிரிய, அதை பாதங்கங்கள் கடந்து போகிற இந்த சம்பவம் பாதங்கங்கள் விஷயத்துல எதுல நிறைவேறுச்சு என்று கேட்டா, அதற்கு சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆலோசனை வந்து, போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் வேலை. அதாவது பிரதர் அசில் அவர்கள் 1900 பின்பு செய்த ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஊழியம். இதுக்கு அதிக பொருட்செலவு, அதிக பயணம், அதிக பிரயாசம், அதிக சகோதரர்கள் இணைஞ்சு செஞ்சிட்ட ஒரு வேலை போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். உங்களுக்கு தெரியும் அது, அதாவது ப்ரொஜெக்டர் மெத்தட்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரையிலான தெய்வீக திட்டத்தை உலகம் முழுக்க சகோதரர் எடுத்து கொண்டு போனார். அநேகர் லட்சக்கணக்கான ஜனங்கள் கேட்டாங்க வாரம் வாரம். அப்போ இதுதான் எலியா சால்வை முறுக்கி யோர்தானை அடிச்சு யோர்தான் பிரிஞ்ச சம்பவம். அதாவது சகோதரர் ரசல் மற்றும் அவரோடு இருந்த பரிசுத்தவான்கள் இந்த தெய்வீக திட்டம் என்னும் சத்தியத்தை ரொம்ப அருமையான முறையில ஒரு ஒரு என்னது காட்சிகளாக தொகுத்து முழு உலகத்துக்கும் வல்லமே அறிவிச்சாங்க. இத அதைய பாதி பேர் ஏற்றுக்கொண்டாங்க, பாதி பேர் ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் அந்த ஊழியம் நிறைவடைஞ்சு சபை கடந்துச்சு. இதுதான் எலியா சால்வை முறுக்கி யோர்தான் அடிச்ச சம்பவம். அது இப்படியாக போட்டோ டிராமா கிரியேஷன்ல நிறைவேறிடுச்சு என்பது, இது இது இந்த சம்பவம் நிறைவேறிடுச்சு என்று விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளுடைய நம்பிக்கை. ஆனா அதுல இன்றைக்கு நாம வைக்கிற கருத்து கொஞ்சம் வேறுபடுது. உதாரணமாக இந்த கருத்து தனிப்பட்ட வகையில நாம் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதாவது இது இது ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு ரெண்டு காரணம் நாம சொல்லலாம். அதாவது இப்ப நான் உங்கள் முன்பு வைக்கிற கருத்து, யோர்தான் அடிக்கப்பட்டு யோர்தான் பிரிஞ்சது நடந்துருச்சு என்று சகோதரர்கள் சிலர் நம்புறாங்க. ஆனா அதை நாம ஏற்றுக்கொள்ள தயங்குறோம். நம்முடைய கருத்து அது இல்லை. நம்முடைய கருத்து அந்த சம்பவம் பாதங்கங்கள் விஷயத்துல இன்னுமே நடக்கல என்பதுதான் கருத்து. அப்படின்னா இனிமேல் தான் நடக்கணும் என்பது கூட நம் கருத்து. ஆனா ஏன் ஏன் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் அந்த சம்பவம் போட்டோ டிராமா கிரியேஷன் மூலம் நடந்து நிறைவேறவில்லை என்று நீங்க சொல்றீங்கன்னு ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் கேள்வி இருந்தா உங்களுக்கு என்னுடைய பதில், முதலாவது அந்த சம்பவத்தை கூர்ந்து கவனிச்சா யோர்தானை யார் மாத்திரம் தான் அடிக்கிறார், அது ரொம்ப கவனிக்கணும். எலியா எலிசா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ஆனா யோர்தான அடிச்சது எலியா மாத்திரம் தான், அதுல யாருக்கு பங்கு கிடையாது, எலிசாக்கு பங்கு. சோ எலியா எலிசா ரெண்டு வகுப்பா சபை திரள் கூட்டம் என்று சொல்லும் போது அப்போ சத்தியத்தை தீர்க்கமாக உலகத்தின் மேல பிரயோகிச்சு உலகம் அதனால ரெண்டு படுகிற இந்த சம்பவம் யார் மாத்திரத்தா செய்வாங்க, யாருக்கு பங்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஆனா போட்டோ டிராமா கிரியேஷன் அப்படி நிறைவேறி இருக்க வாய்ப்பு இல்லை என்பது நம்முடைய கருத்து. ஏன்னா ரசல் மாத்திரம் இல்லை, அவரோட அநேக சகோதரர்கள் இருந்தாங்க. அது இந்த நிழல்ல சொல்லி இருக்கிற பிரகாரம் நிறைவேறி இருக்க வாய்ப்பு இல்லை என்பது நமக்கு இருக்கு. அந்த நிழல்ல சொல்லிடுக்கிறது பார்த்தா எலியா மாத்திரம் தான் அதை அடிச்சார் அப்படின்னா இந்த சத்தியத்தை உலகத்தின் மேல ரொம்ப தீர்க்கமா பிரயோகிப்பது என்பது எஞ்சி இருக்கிற எலியா வகுப்பார் மாத்திரம் செய்வாங்க, ஆனா அப்போ எலிசா வகுப்பார் அவங்க கூடத்தான் இருப்பாங்க ஆனா அதுல பங்கு வகிக்க மாட்டாங்க. சோ இது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. அல்லது இதுக்கு இது இது ஏன் ஏற்றுக்கொள்ள முடிய ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமா இருக்குன்னா, ரெண்டாவது காரணம் என்னன்னா அது சகோதரர் ரசூல் அவர்களே உங்களுக்கு போன முறை நாம காண்பிச்சோம், அது போட்டோ டிராமா கிரியேஷன் வேலையில நிறைவேறவில்லை என்று அவர் சொல்லிட்டார் அவர் மறிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாள். அதாவது என்னன்னா இந்த வசன பகுதிய சகோதரர் ரசூல் தியானிக்கும் போது அவர் வந்து சகோதரர்களுடைய நிலையில இருந்து அவரையே கேள்வி கேட்டு சில பதில் சொல்றாரு. பாருங்க, சகோதரர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் கேட்கிற மாதிரி இவரே என்ன சொல்றாருன்னா, ரசூல் இந்த சம்பவம் இன்னும் நடக்கல என்று நீங்க சொல்றீங்க, அதை குறித்து சில கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள் கேட்கிற மாதிரி ரசூலே கேட்கிறேன், என்னன்னா, டு யூ திங்க் தட் திஸ் ஹேஸ் நாட் யட் டேக்கன் பிளேஸ், மேபி எ க்வெஸ்சன் இன் யுவர் மைண்ட். அதாவது ரசூல் இந்த எலியா சாவை முறுக்கி முறுக்கி அடிக்கிற சம்பவம் இன்னும் நடக்கலைன்னா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படி உங்க இருதயத்தில் கேள்வி இருந்தா அதுக்கு என்னுடைய பதில் என்று ரசூல் என்ன சொல்றாருன்னா, we think it has not as yet fully taken place. நாம என்ன நினைக்கிறோம்னா நிழல்ல சொல்லி இருக்கிற பிரகாரம் அந்த சம்பவம் இன்னும் நடக்கல என்று தான் நினைக்கிறோம். இப்ப மறுபடியும் சகோதரர்களுடைய நிலையிலிருந்து அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, do you not think that
the photo drama of creation has had a part in this.
நடக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க செஞ்சீங்களே இந்த வேலை, போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், அதுல இந்த சம்பவம் நிறைவேறலையா, நிறைவேறிக்க கூடாதா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா அதுக்கு என்னுடைய பதில் இட் மேபி. அப்படின்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நிறைவேறிக்கலாம். மறுபடியும் சகோதரர்கள் கோணத்தில் இருந்து வீடாதி சம்திங் மோர், அல்லது அதையும் பார்க்கலாம் அதிகமான ஒரு நிறைவேறுதல் இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்குதா என்று கூட நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டா அதுக்கு என்னுடைய பதில் இதோ நமக்கு அப்படின்னா இந்த சம்பவம் நிறைவேறவில்லை என்பது என் கருத்து. இதை நான் சொல்லும் போது பிரதர் இது இன்னும் நடக்கலையான்னு நீங்க என்னை கேட்டா நடக்கல என்பது தான் என் கருத்து. பிரதர் ஏன் நீங்க செய்த போட்டோ டிராமா கிரியேஷன்ல அது நிறைவேறவில்லையா, நிறைவேறி இருக்கலாமே என்று நீங்க கேட்டா நீங்க சொல்ற மாதிரி நிறைவேறி இருக்கலாம். இல்ல பிரதர் ஒருவேளை அதே பாருங்கள் ஏதாவது ஒரு பெரிய வேலையில நிறைவேறுமோ என்று நீங்க கேட்டா அது எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் பிரதர் பேசுவார். பேசிட்டு கடைசி அவருடைய பாயிண்ட், we rather think there is something more. இந்த வார்த்தை மாத்திரம் ரீப்ரிண்ட்ஸ்ல நீங்க வாசிக்கும் போது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுக்கிறார். எல்லாம் பேசிட்டு we rather think there is something more. என்னதான் நாம என்னதான் நினைக்கிறோம்னா இந்த சம்பவம் இன்னும் மிகப்பெரிய அளவுல நிறைவேற வேண்டி உள்ளது என்பது தான் சகோதரர்களுடைய கருத்து. அப்படின்னா போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் அவர் செய்த அந்த வேலை குறித்து சகோதரர்கள் கேட்கும் போது ரசில் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் அது நிறைவேறதான் நான் நினைக்கல, அதை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய நிறைவேறுதல் இருக்கணும். இது வந்து 58:44 ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இதே டாபிக் குறிச்சு பேசும் போது ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டாரு. இது 59:50 என்னன்னா, மோர் அண்ட் மோர் வி ஆர் இம்ப்ரெஸ் தட் எலிஜாஸ் ஸ்மித்திங் ஆஃப் த ரிவர் ஜோர்டான் த வாட்டர்ஸ் தேர் ஆஃப் பீங் தஸ் டிவைடட். அதாவது எந்த அளவுக்கு எலியா சால்வை முறுக்கி யோர்தானை அடிப்பதை அது ரெண்டாக பிரிவதை குறிச்சு நம்ம தியானிக்கிறோமோ அப்ப எல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டுடுறோம். இது வந்து எதை குறிக்கணும் என்று கேட்டா இட் பிக்சர்ஸ் அ மைட்டி வொர்க். இந்த சம்பவம் ஒரு வல்லமையான வேலையை குறிக்கணும், yet to be accomplished. அப்படின்னா இனிமேல் தான் நிறைவேறணும், and apparently in the very new near future. அப்படின்னா இந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது, இது இனிமேல் நிறைவேற போகிற ஒரு வல்லமையான வேலையை குறிக்கணும், அது எதிர்காலத்துல தான் நிறைவேறும் என்பது சகோதரருடைய கருத்து. அப்போ சகோதரர் ரசூல் அவர்கள் செய்த போட்டோ டிராமா கிரியேஷன்ல யோர்தானை முறுக்கி அடிக்கிற அந்த எலியாவினுடைய வாழ்க்கையின் சம்பவம் சபை வாழ்க்கையில நிறைவேறவில்லையா என்று கேட்டா சகோதரர்கள் நிறைவேறிச்சு என்று சொல்லி அதை போட்டோ டிராமா கிரியேஷன் காமிக்கும் போது நமக்கு என்ன யதார்த்தமா தோணுதுனா, அந்த வேலைய தேவன் சகோதர ரசூலுக்கு தான் உணர்த்தினார், சகோதர ரசூல் தான் அந்த வேலைய தலைமை தாங்கி முன்னின்று நடத்தினார், அவரு கண்டிப்பா அந்த வேலை எப்படி எல்லாம் நடந்துச்சு என்று அவருக்கு தான் நல்லா தெரியும். நம்மளை பார்க்கணும், அவரே சொல்றார் அந்த வேலையில இது நிறைவேறல, இத பாருகிலும் வல்லமையான இன்னொரு வேலையில நடக்கும் என்று சொல்லும் போது அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் இருக்குது, முக்கியத்துவம். ஏன்னா பிரதர் ரசூல் அவர்களுடைய ரைட்டிங்ஸ் படிக்கும் போது சில கொள்கைகள் மனசுல வைக்கணும். நாம் அவர் 7 சபைக்கான தூதன், இந்த சபைக்கு ஏற்ற கால சத்தியம் என்று தேவன் எதை அவர் மூலமா முழுமையா கொடுக்க விரும்பினாரோ அதையெல்லாம் சகோதரர் ரசூல் கொடுத்தார். அவர் ஒரு விஷயத்தை குறித்து கருத்து பேசும்போது தெளிவா உறுதியா ஒரு கருத்து வைத்துக்கா நாம அந்த விஷயத்துல வேற தாட் எடுப்பது ஆரோக்கியம் அல்ல. ஆனா அவரே சில விஷயங்கள் பத்தி எனக்கு தெளிவா இல்ல, அல்லது சில விஷயங்களை முற்றிலுமே என்ன பண்ணிருக்க மாட்டாரு, தொட்டிருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்குடைய காலத்துல அவருக்கு தேவன்
வழிநடத்தல் கொடுக்காத அந்த விஷயங்களை அவர் அப்படித்தான் விட்டுடுப்பார். அந்த விஷயங்கள்ல ஒரு சில கருத்துக்கள் மாத்திரம் சொல்லி விடுவாரு. அந்த விஷயத்துல வேணா நமக்கு என்ன இருக்குது, ஒரு உரிமை இருக்குது. ஜபத்தோட சகோதரருக்கு கொஞ்சம் வெளிப்பட்டு முழுமையடையாத அந்த வசன பகுதிகளை குறித்து நாம் ஆராய்ந்து நாம் ஒரு கருத்தை முன்வைக்கலாம் தாழ்மையில தகுந்த ஆதாரங்களோடு. ஆனா சகோதரர்கள் தூதனாக இருந்து அனிதரமாக உறுதியாக குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு வேற கருத்து எடுப்பது அது ஆரோக்கியமா இருக்காது சகோதர சகோதரிகள். அப்போ இந்த சம்பவம் இதுவரைக்கும் நடக்கல என்பதற்கு இதுதான் நாம முன்வைக்கிற காரணங்கள். அதுதான் நாம விசுவாசிக்கிறது இன்னைக்கு உங்கள் மத்தியில பேசுறோம். சரி, அப்போ இது எப்ப சம்பவிக்கும்? இனிமேல் தான் சம்பவிக்கும். இனிமேல் தான் சம்பவிக்கும்னா இது எதை குறிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். இது கூட எலியா மாத்திரம் சால்வை முறுக்கி யோர்தானை அடிச்சு யோர்தான் இரண்டாகி எலியா எலிசா கடந்து போவது இனிமேல் தான் பாதங்கள் விஷயத்துல நடக்கணும்னா அது எதை குறிக்கலாம் என்று கேட்டா உங்களுக்கு நான் கேள்வியே போடுவேன். இது எலியா மாத்திரமே செய்தது, இனி இருக்கக்கூடிய காரியங்கள்ல சபை மாத்திரமே செய்யற வேலை என்று எந்த வேலையெல்லாம் சொல்லலாம்? நாமோ கடைசியான சாட்சி, சத்தியத்திற்கு பாதங்கள் கடைசியா கொடுக்கிற சாட்சி. அது பாதங்கள் மாத்திரமே கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிழல் பார்க்கணுமா? தானியேல் மூன்றாம் அதிகாரத்தின் மூன்று எபிரேய புருஷர்கள் பாதங்களை மாத்திரமே குறிக்கிறாங்க. அவர்கள் மாத்திரமே பேசினாங்க நேபுகாத்நேச்சார்கிட்ட. நீங்க அறிந்து கொள்வது எங்க ஆண்டவர் எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றா விட்டாலும் பரவாயில்ல, நாங்க வணங்க மாட்டோம். யோவான் ஸ்நானகன் மாத்திரம் பாதங்களுக்கு நில அடையாளம். அவரை ஏரோது கிட்ட சொன்னார், ஏரோ உங்களுடைய தம்பி மனைவி நீங்க வைத்திருப்பது அவரு. வேற என்ன சொல்லணும்? இன்னும் தானியேல் இனி நெக்ஸ்ட் சம்பவத்துல பார்ப்போம். ஐந்தாம் அதிகாரத்துல பெல்ஷாத்சாருக்கு முன்னாடி பேசி சொன்னது மெல்லே மெல்லே தெக்கேல் உபார்த்தின் தானியேல் பாதங்களுக்கு மாத்திரமே நிழல். அப்போ எலியலா சார்வை முறுக்கி அடிப்பது பாதங்கள் சத்தியத்திற்கு கொடுக்கிற கடைசியான சாட்சி. இந்த உலகத்தின் மத்தியில அந்த சம்பவம் இனிமேல் அங்க நடக்கும். இது ஒருவனும் கிரியேட் செய்யப்படாத சொல்லிட்டு அங்க நடக்கும். சரி, அதை தொடர்ந்து நடக்கிறது என்னன்னா அக்னி ரதம். அக்னி ரதம் ஒருமை சிங்குலர், அக்னி குதிரைகள் ப்ளூரல் பன்மை. ரதம் குறிக்கணும் அமைப்பு சிஸ்டம் ஆர்கனைசேஷன். சகரியாதி நான்கு ரதங்கள் என்ன சொல்றோம்? நாம நான்கு கூட்டம் சொல்றோமா இல்லைங்க? கூட்டம்னா என்னது? ஒரு சிஸ்டம் ரதங்களா? அப்போ அமைப்பு குறிக்கணும். அப்போ ஒரு அமைப்பு கிட்ட இருந்து என்ன வருது? அக்னி குதிரைகள் உபதேசங்கள் போதனைகள் திட்டங்கள் கருத்துக்கள் இதெல்லாமே அக்னி. அப்படின்னா இது சோதிச்சு பார்க்கும். அப்படின்னா ஒரு அமைப்பு கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய கருத்துக்கள் உபதேசங்கள் அது எலியா எலிசாவை பிரிக்கும்னா எலியா எலிசாவை சோதிக்கக்கூடியதாக இருந்து யார் எலியா யார் எலிசா என்பதை அந்த அந்த அமைப்பு கிட்ட இருந்து வருகிற போதனைகள் தெளிவா காண்பிக்கும். இது வந்து இந்த கடைசி சாட்சியை சபையில பாத அங்கங்கள் பொறுத்த பின்பு அதனுடைய விளைவா அவர்கள் பாருங்க எப்ப நடக்குது சொல்றோம். ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலத்துல இவர்கள் எலியா அடிப்பது சபை கடைசி சாட்சிய கொடுப்பதுக்கு நிழல். இது கொடுக்கும் போது அதிகாரத்துல மதம் அரசியல் கூட்டணி இருக்கும். இதை அவர்கள் கொடுக்கும் போது இந்த சாட்சி அவர்கள் மீது இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து சில ரியாக்ஷன் என்ன பண்ணும் கொண்டு வரும். அந்த ரியாக்ஷன்ஸ் தான் எப்படி வெளிப்படும்னா மதம் அரசியல் அமைப்பை பயன்படுத்தி நிர்பந்தமான கொள்கைகள் சட்ட திட்டங்களை இந்த பாத அங்கங்கள் மேல கொண்டு வருவாங்க. அது நிரூபிக்கும் அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்கள்ல யார் எலியா வகுப்பார் யாரு எலிசா வகுப்பார். தேவன் பார்வையில தெளிவா இருக்கும்படிக்கு ரெண்டு பிரிவே அங்க ஆயிடும். கண்டிப்பா அந்த தருணத்துல பாத அங்கங்கள் தண்ணியா நிப்பாங்க, சந்தேகமே இல்லை. அப்போ அவங்க மேல மாத்திரம் ஒரு சுழல் காற்று அதுல எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா அந்த நிர்பந்தங்களுக்கு எபிரேய புருஷர்கள் போல தலை வணங்காமல் தைரியமா நின்று அவர்கள் தங்களுடைய உபத்திரவத்தை வாங்கி அதன் மத்தியில அவர்களை மகிமைக்குள்ள பிரவேசிச்சிருவாங்க. இதுதான் பாருங்க இந்த ரெண்டு சம்பவங்கள் ஒருவனோ கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலத்துல சம்பவிக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கு என்று உங்கள் முன்பு நம்முடைய கருத்தை தாழ்மையாக முன்வைக்கிறோம். நீங்க சிந்திக்கலாம், நீங்க யோசிக்கலாம். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆவியில இருக்கிறீங்க. நாம முன்வைக்கிற கருத்துக்கள், வியாக்கியானம், அப்புறம் ஆதாரங்கள், இதெல்லாம் வைத்து நீங்க இந்த கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளலாமோ நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த சம்பவம் ரொம்ப அருமையா காண்பிக்குது. 1914 பின்பு சபை மகிமை அடையிறதுக்கு கொஞ்சம் முன்பு வர அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய மாபெரும் ரெண்டு சம்பவங்கள். அந்த ரெண்டு சம்பவங்கள் பார்க்கும் போது ஒருவனும் கிரேய செய்யக்கூடாத ராக்காலத்துல நிறைவேறக்கூடிய சம்பவங்களாக நாம பார்க்கிறோம். ஒன்று சபையினுடைய இறுதியான சாட்சி, அதை தொடர்ந்து அவர்கள் மேல வரக்கூடிய உபத்திரவமும் மரணத்தையும் குறிக்கிறது. சகோதர சகோதரி, இது தவிர்த்துட்டு ஒரு ஒரு 15 நிமிடத்துல இன்னொரு பாகம் பார்க்கலாம் சுருக்கமா. இன்னொரு சம்பவம், இதே ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் பற்றி, இது தானியேல் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் அங்க இருக்கு. சரி, 5 அதிகாரம் நீங்க வாசிக்கலாம், நான் சுருக்கமா முடிக்கிறேன். போது, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் சம்பவத்தை குறிப்பிட்டு அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்துக்கு போறேன். தானியேல் 5 அதிகாரத்துல பாபிலோனினுடைய ராஜா பெல்ஷாத்சார் 1000 பேருக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து செய்யறார். தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய வைப்பாட்டிகளை அதுல பங்கெடுக்க செய்து அவர் திராட்சை ரசம் குடித்து மகிழ்ந்தார். அப்போ அவருக்கு ரொம்ப மனதில் மேட்சிமை ஆயிட்டு எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்களை எடுத்து வர செய்து அதன் மூலமா அவங்க என்ன பண்றாங்க, திராட்சை ரசம் பருகிறாங்க. அப்படி பருகிட்டு விக்கிரக தேவர்களை வணங்குறாங்க. இது தேவனை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஆலயம், அவருடைய ஆலயத்தினுடைய பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்களே இப்படி ஒரு துஷ்பிரயோகம் பண்ணினது. நெக்ஸ்ட் அவருடைய இருதயத்தில் அந்த தருணத்துல கொண்டிருந்த மேட்டிமை, இதெல்லாம் தேவனை கோபம் அடைய செய்யக்கூடிய கிரியைகளா இருந்து அந்த தருணத்துல திடீர்னு ஒரு கை உறுப்பு தோன்றி அந்த கை விரல் அந்த சுவற்றின் மேல எழுதிச்சு மெனே மெனே தெக்கேல் உபார்சி. இது பார்த்த உடனே பெல்ஷாத்சார் பயந்துட்டு நடுங்கிட்டு உடனே அரண்மனையில் இருக்கிற கல்தேயர், ஜோசியர், அப்புறம் குறி சொல்லுகிறவங்க எல்லாரையும் அழைத்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த கை விரல் எழுதின வாசகத்தை வாசிச்சு அதன் பொருளை எனக்கு விளக்குறவங்களுக்கு நான் வந்து ரத்தாம்பரம் கொடுத்தி பொற்சரப்பணி போட்டு ராஜ்யத்துல 3வது அதிகாரியாக உயர்த்துவேன். ஆனா யாருனாலையுமே செய்ய முடியல. இந்த சம்பவம் பார்க்கும்போது ராஜாத்திக்கு இந்த சம்பவம் போது ராஜாத்திக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ராஜாத்தி அந்த விருந்து நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு வந்துட்டு ராஜாவை வாழ்த்திட்டு அவங்க சொல்றது, ராஜா நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், உங்க ராஜ்யத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவருக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்குது, அவரு மறைபொருளான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர். உங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தாவே அவரை யாருக்கு மேல அதிபதியா வச்சிருக்கிறாரு, இப்ப நீங்க கூப்பிட்டீங்க இல்லையா, கல்தேயர், ஜோஷியர், குறி சொல்றவங்க இவர்கள் மேல உங்க தாத்தா தான் யாரு, நேபுகாத்நேச்சார். அதாவது உங்களுடைய இங்க பிரசனத்துல உங்கள் பிதான்னு வரும், ஆக்சுவலி அது பிதானா தந்தை நடத்துறாதீங்க. ஆக்சுவலா பெல்ஷாத்சார் யாருன்னா நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறம் ஒரு ராஜா, அதுக்கப்புறம் வரவர்தான். சோ நேதாத் நேசாருடைய பேரண்டா பெல்சாட்சர். சோ ராஜாத்திக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது. என்னன்னா பெல்சாட்சாருடைய காலத்திலேயே தானியேல இந்த ஒரு வகுப்பார் மேல அதிபதியாக பெல்சாட்சார் உயர்த்தினார். ஏன்னா தானியேல் கிட்ட அவ்வளவு ஆவியும் வழிநடத்தலும் இருந்துச்சு. இது ராஜாக்கு நன்கு தெரியும். ஆனா அவர் நியாயமா யார்தான் கூப்பிட்டுருக்கணும்? தானியல கூப்பிட்டுருக்கணும். தானியல கூப்பிடல, யார் கூப்பிட்டுருக்காங்க? இவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ராஜாவுக்கு அது ஞாபகப்படுத்துறாங்க. அதனால உங்களுடைய தாத்தா இவருக்கு என்ன பேர் வச்சிருந்தாருன்னா பெல்தேஷாத்சார், அது கூட மென்ஷன் பண்றாங்க. நேபுகாத்நேச்சார் தானியல அதிபதியா மாத்திரம் வைக்கல, அவருக்கு ஒரு பேர் கூட சொல்லிருக்கிறாரு பெல்தேஷாத்சார். பெல் டே ஷாத்சார்னா என்னன்னா பெல் வந்து பாபிலோனுடைய கடவுள். உங்க தாத்தாவுக்கு தானியல் மேல எவ்வளவு நன்மதிப்பு இருந்தா அவரை அதிகாரியா உயர்த்தி அவருக்கு தான் ஆராதிக்கிற வணங்குற கடவுளுடைய பெயரைய சூட்டி இருப்பா. இதெல்லாம் ரொம்ப நாசூக்கா ராஜாவுக்கு சுட்டி காண்பித்து அதனால நீங்க தானியல கூப்பிடுங்க, அவர் வந்து உங்களுக்கு சொல்லிடுவார். சொல்லும் போது தானியேலு ராஜ சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறார். பாருங்க இப்ப தானியேலு யாருக்கு நிழல் பார்க்கணும் நான். ஏன்னா தானியல் நேபுகாத் நேச்சார் காலத்துல இருக்கிறாரு, அப்புறம் அவருடைய மகன் காலத்துல இருந்திருக்கிறாரு, இப்போ அவருடைய மகன் அதாவது நேபுகாத் நேச்சாருடைய பேரன் பெல்சாட்சார் காலம் வரைக்கும் இருக்கிறார்னா வயதான தானியல், வயதான தானியல் ரொம்ப முக்கியம். அவர் வந்துட்டு அங்க வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா நேபுகாத் நேச்சார் செய்த தப்ப சொல்றார். யார்கிட்ட? வெளியின் மிருகங்கள் போல என பெருமையா இருந்தாரு, அப்புறம் அவருக்கு உணர்வு வர வரைக்கும் அப்படித்தான் இருந்தாரு, உணர்வு வந்தவன அவர் மறுபடியும் தேவன் உயர்த்தினாரு. அதே தப்பு தான் இப்ப நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அதனால தேவனுடைய கோபம் வெளிப்பட்டுடுச்சு. மெனே மெனே திக்கல் உப்பாசின் என்ன சொல்றாரு, அது அர்த்தம் அங்க பார்க்கும் போது பாருங்க. தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார், நீ சராசரியில் நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும். அவங்கதான் சொன்ன உடனே அப்புறம் பெல்சாத்சாரு தானியேலுக்கு வாக்களித்தபடியே ரத்தாம்பரம் முடிவிச்சு பொற்சரப்பணினா நெக்லஸ் தங்க நெக்லஸ் அணிவிச்சு அப்புறம் அவர் ராஜ்யத்துல மூன்றாவது அதிபதியா உயர்த்துற. கடைசி வசனம் மாத்திரம் வாசிங்க, இல்ல 30 வசனத்துல இருந்து. அன்று ராத்திரியில கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். இதுதான் முடிவு. இப்போ இந்த சம்பவம் பார்க்கும் போது இது இதுவும் கூட பாத அங்கங்களுடைய வாழ்க்கையில ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நிறைவேறும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கும். முதல் கேள்வி எப்படி? எப்படின்னா இந்த சம்பவம், அதாவது இந்த சம்பவம் எப்ப சம்பவிச்சதுன்னா 30 வசனத்துக்கு கொஞ்சம் முன்னால், கரெக்டா? அப்படின்னா அன்று ராத்திரி பாபிலோன் விழுந்து பெல்சாத்சாரை கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னால இந்த சம்பவம் நடந்துச்சு. எந்த சம்பவம்? இந்த பெரிய விருந்து, அந்த கையெழுத்து, தானியேலுடைய விளக்கம். நல்லா கவனிங்க, இப்ப மெயின் விஷயத்துக்கு போறோம். இந்த பெரிய விருந்து கையெழுத்து அதனுடைய விளக்கத்தை தானியேல் கூறுவது என்பது பாபிலோன் விழுந்து பெல்சாத்சார் கொல்லப்படுவதற்கு கொஞ்சம் முன்னால நடந்துச்சு. அப்போ இது நிஜத்துல எப்படி நிறைவேறும், எப்ப நிறைவேறும்னா பாபிலோன் விழுவது உண்மையிலேயே பயர் கிறிஸ்தவ மண்டலம் விழுவதற்கு நிழல். சோ பயர் கிறிஸ்தவ மண்டலம் விழுவதற்கு கொஞ்சம் முன்னால நடக்க போகிற காரியங்களை இந்த பெரிய விருந்து அப்படின்னா பெல்சாத்சார் பெருமையோடு ஒரு அகங்காரத்துல ஒரு அதிகாரத்துல கொண்டாடின அந்த விருந்து நிழலா காண்பிக்குது. அது என்னது? அப்போ பாபிலோன் இன்றைய பெயர் சபை அமைப்புகள் பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இறுதியாக அழிவதற்கு முன்பு அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணு இல்ல, இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்பு அதிகாரத்துக்கு உயர்ந்து அவர்களே ஆதிக்கத்துல இருக்கிற அந்த ஒரு காலத்தையே குறிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:12-13 வாசிக்கிறோம் இல்லைங்களா. நாம அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கெல்லாம் அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, அவர்களே மிருகத்துடனே மிருகத்தோடு கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அந்த ராஜரீக அதிகாரத்துக்கு மிருகம் போக்மார்க்கம் பெயர் கிறிஸ்தவ மண்டலம் உயர்கிற அந்த காலத்துக்கு இது அடையாளம். சரி, அப்ப பெல்சாச்சார் யாருக்கு நிழலா இருக்கக்கூடும்? போக்மார்க்கத்துக்கு அவரு நிழல். போக்மார்க் எப்படி சொல்லலாம் பாருங்க, பெல்சாச்சார் என்ன தப்பு பண்ணாரு? தேவனுடைய ஆலயத்திலிருந்து பொன் வெள்ளி பாத்திரங்களை எடுத்து என்ன பண்றாரு? துஷ்பிரயோகம் பண்ணார். வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 அவளுடைய கையில ஒரு பொற்பாத்திரம் இருக்குது, அதுல என்ன பண்ணிட்டாங்க? வாசிங்க வசனம் 4 வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 போதும் பாத்தீங்களா. சோ இது எதை குறிக்குதுன்னா பாருங்க, அந்த பொற்பாத்திரங்கள் குறிக்குது தேவனுடைய திவ்ய வார்த்தைகள். அந்த திவ்ய வார்த்தைகளை துஷ்பிரயோகம் யாரு பண்ணாங்கன்னா போப்பார்க்கம் பண்ணாங்க இருந்த யுகத்துல. அப்போ மன்னிக்கணும், பெல்சாச்சார் செய்த தப்பு போப் மார்க்கிட்ட நிறைவேறி இருக்கு. அப்ப பெல்சாச்சார் யாருக்கு நிழல்? போப்பு மார்க்கத்துக்கு நிழல். பாத்தீங்களா, ரொம்ப சுருக்கம். அப்ப என்னன்னா, பாபிலோனுடைய அழிவுக்கு முன்னால பாபிலோன் அதிகாரத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிற அந்த ஒரு மணி நேர ஆளுகையின் போது என்ன நடக்கும்னா இதெல்லாம் நடக்கும். என்னன்னா தேவனுடைய கோபம் அங்க அவங்களுக்கு வெளிப்படுது. அது ரொம்ப முக்கியமா யார் மூலமா அவங்களுக்கு விளங்குது? தானியேல், வயதான தானியேல். அப்படின்னா 2000 வருஷ சபையினுடைய கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பாத அங்கங்களுக்கு தானியேல் அருமையான நிழல். ஆனா தானியேல் அங்க வந்து அவரு அந்த என்ன விஷயத்தை சொல்றார் ராஜா கிட்ட? முதல்ல அவர்களுடைய பிதாக்கள் செஞ்ச தப்பு, அப்புறம் அவர் செஞ்ச தப்பு. சோ இது என்ன அருமையான நிழல்னா, பாதகங்கள் கடைசி சாட்சி கொடுப்பாங்க. ஆனா அந்த சாட்சியில என்னென்னலாம் இருக்கலாம், அது அந்த சாட்சியை பற்றின நிழல்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இங்க என்னன்னா, பெல்சாச்சாருக்கு முன்னால வந்து சொல்றாரு, நீ இந்த தப்பு செஞ்ச, அதனால தேவ கோபம் வெளிப்பட்டுச்சு. பெல்சாச்சார் போக் மார்க்கம்னா, தானியேல் பாதங்கங்கள்னா, போக் மார்க்கத்துக்கு எதிரா பாதங்கங்கள் நின்று போக் மார்க்கத்தினுடைய தவறுகளை நிச்சயம் சுட்டி காண்பிப்பாங்க. கடைசி சாட்சியில் அது ஒரு அம்சமாக இருக்கும். அப்படி சுட்டி காண்பிச்சு அந்த தேவ கோபத்தை அங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனா அதுக்கு பின்பு என்ன நடக்குது? பெல்சாச்சாரே தானியேலுக்கு வெகுமதிகள் கொடுத்துடுறாரு. என்னென்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, என்னன்னா, கடைசி சாட்சிய பாதங்கங்கள் கொடுத்த உடனே உபத்திரவத்துக்குள்ளாகி அவர்கள் என்ன ஆயிடுவாங்க? மறிச்சிடுவாங்க. இங்க பெல்சாச் அது தானியேல் பரிசுகள் கொடுப்பட்டு உயர்த்தப்படுவது எதுக்கு அடையாளம்னா, பாதங்கங்கள் மகிமை, ரத்தாம்பரம் ராஜரீக அதிகாரம், பொற்சரப்பணி திவ்ய சுபாவம், ராஜ்யத்துல 3வது அதிகாரி என்ன? சபை ரத்தாம்ப ராஜரீக அதிகாரத்தோடு திவ்ய சுபாவத்தோடு பரலோகத்துக்கு உயிரும் போது. பரலோகத்துல அவங்க 8வது ஸ்டேஜ் தான். ஆமா, பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சபையாக அவர்கள் அங்கிருந்து. எவ்வளவு அருமையா ஒரு நிழல் நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா என்ன ஆச்சரியம்னா, பெல்சாச்சார் உயிரோடு இருக்கும் போதே இவர் என்ன ஆயிட்டாரு? உயர்த்தப்பட்டுட்டார். அப்படின்னா என்ன? பாபிலோன் அதிகாரத்துல இருக்கும் போதே சபை மகிமை அடைஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பெல்சாச்சார் என்ன ஆயிடுறாரு? அந்த ராத்திரியிலே செத்து போற. அந்த ராத்திரி வந்து என்னன்னா, அந்த ஒரு மணி நேரம் அதிகாரம் பெற்ற காலம், அதுல முதல் பாகத்துல சபை என்ன ஆயிடுறாங்க? மகிமைக்கு போயிடுவாங்க. அதன் பின்பாகத்துல யார் அழிவாங்க? ஆனா இங்க கவனிக்கலாம் பாருங்க, ஆக்சுவல் இங்க வசனத்துல இல்ல. என்னன்னா, பெல்சாச்சார் கொலை செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா பெல்சாச்சார் எப்படி கொலை செய்யப்பட்டார்? யார் கொலை செஞ்சார்?
வாரியர்ஸ் எப்படி வந்தாங்க? அப்ப என்ன ஆயிருக்குது? பாபிலோன் பட்டணம் என்ன ஆயிருச்சு? ஏற்கனவே பாபிலோன் பட்டணம் விழுந்து பின்பு யார் மறைச்சிருக்கிறான்? இப்ப பாபிலோன் பெல்சாட்சர் ரெண்டு கேரக்டர் வரும்போது ரெண்டையும் வித்தியாசம் இருக்கும். யாரை குறிக்கிறதுனா இங்க பாபிலோன் குறிக்குது. ஆனா பெல்சாட்சர் யாரை குறிக்கிறதுனா இப்போ போப் மார்க்கத்து இல்ல, யார அரசியல் அமைப்பு, ஏன்னா அவர் ஒரு ராஜ். அப்ப இது எது குறிக்குதுன்னா சபை மகிமை அடைந்த பின்பு முதல்ல என்ன விழும்? பாபிலோன் மத அமைப்பு விழும். பின்பு எது விழுமோ? அரசியல் அமைப்பு விழும். ரொம்ப துல்லியமான நிழல் இது, தெளிவா காண்பிக்குது. உங்களுக்கு புரியலையா? அது ஹார்வெஸ்ட்ங்கிற இடத்துக்குள்ள என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கும், இந்த இது அருமையா காண்பிக்கும். சபை மகிமை அடைஞ்சு பாபிலோன் விழுந்து அரசியல் அமைப்புகள் பின்னால விழுவதை இது அங்க காண்பிக்கும். இன்னும் சில அம்சங்கள் நான் சொல்ல முடியல நேரம் இல்லாததுனால. ஆனா இது கூட ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலத்தை பற்றின விஷயங்களை அங்க நமக்கு காண்பிக்குது சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாமே இனிமேல் தீர்க்க தரிசனங்களின் படி சம்பவிக்க வேண்டிய சம்பவங்களாக தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டு அதன் அதன் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கக்கூடிய வசனங்கள். சோ இப்போ தேவனுடைய பிள்ளைகளா சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதி காலத்துல வாழ்ந்து கொண்டும் எஞ்சி இருக்கிறவர்களுமான பாதகங்களாகிய நாம் இந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப கவனித்து அதன் அடிப்படையில நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கைய ரட்சிப்பை நாம் நிறைவேறுவதற்கு ஜாக்கிரதையாக அங்க காத்துக்கொள்ளும். சோ இந்த ஸ்டடி நாம் ஏன் எடுத்தோம்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும் சபை நிறைவு பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருடைய இருதயத்துல அருமையான பிரயாசங்களின் மூலம் உண்டாகி இருக்கிற ஒரு காலம் இது. அதெல்லாம் தேவனுடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். இந்த ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு தீர்க்க தரிசனங்களின் மீதான ஆராய்ச்சியின் மூலம் நம்ம இருதயத்துக்குள்ள உண்டாக இருக்குது. அது நல்லது. அந்த மாதிரி முயற்சிகளை நாம் எப்பொழுதுமே ஊக்குவிக்கணும். அந்த முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய பிரயாசங்கள்ல இருக்கணும். ஆனாலும் நம்முடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லா விதத்திலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடு அதனுடைய நிறைவேறுதலோடு இசைந்து இருக்கும்படிக்கு பார்ப்பது உங்கள் என்னுடைய கடமை. சோ கால கணக்குகள் அதன் மூலம் அதன் அடிப்படையில சில எதிர்பார்ப்புகள் என்பது ஆரோக்கியமானது, நாம் நிச்சயம் செய்ய வேண்டியது என்று சொன்னாலும், அதே சமயத்துல நிறைவேற வேண்டிய சம்பவங்கள் மீதான கவனமும் அதற்கு இசைந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம கொண்டிருப்பதும் ரொம்ப முக்கியம். இது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நன்கு புரியும். இப்ப நம்ம சபையினுடைய மகிமை பற்றி எதிர்பார்க்கிறோம்னா, சபையினுடைய 2000 வருஷம் ஓட்டம் முடிவுக்கு வருவத எதிர்பார்க்கிறோம் அர்த்தம், கரெக்டா இல்லைங்களா? சபையினுடைய பயணத்தின் முடிவு நம்முடைய எதிர்பார்ப்பு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய சாதாரண பயணங்கள் எடுங்க. ஒரு உதாரணத்தான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். 10 மணிக்கு ராத்திரி இப்போ திருச்சியிலிருந்து ஈரோடு கிளம்பிடுவோம். ஈரோடுக்கு 5 மணி நேரம் பயணம். எத்தனை மணிக்கு போய் சேரும்? இங்க நைட் 10 மணிக்கு நம்ம கிளம்பினோம்னா 5 மணி நேர பயணத்துல ஈரோடு எப்ப போய் சேரும்? 2:30 என்பது ஒரு கால கணக்கு. ஒரு காலத்தை நிதானிச்சு அதன் மூலம் அந்த பயணத்தின் முடிவை கணக்கிடுகிற ஒரு காரியம். ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பும் இல்லை. இது ஒரு விதம், இது செய்யணும், இது தப்பில்லை. ஆனா இன்னொரு விதம் நாம சொல்றோம், இதே 10 மணிக்கு இங்க ஆரம்பிக்கிறோம், இதே 5 மணி நேரம் பயணம், இதே ஈரோடு தான் போறோம், பயணம் எப்ப முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம காலம் பத்தி பேசுறதில்ல, நாம என்ன சொல்றோம்னா, இங்கிருந்து கிளம்புறோம், முதல்ல கரூர் கிராஸ் பண்ணுவோம். முதல்ல கரூர் தான், நீங்க இடையில நிறைய ஊர் வச்சுக்கலாம். அதாவது முதல்ல குளித்தலை கிராஸ் பண்ணணும், அப்புறம் கரூர் கிராஸ் பண்ணணும், அப்புறம் கொடுமுடி கிராஸ் பண்ணணும், அப்புறம் ஈரோடு போய் சேரும். ஈரோடு எப்ப போய் சேருமோ? ரெண்டு விதமான ஆங்கிள், நேரம் வச்சு துல்லியமா இந்த நேரத்துக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனா இன்னொன்னு, இந்த மாதிரி ஈரோடுக்கு போய் சேரணும்னா இடையில இருக்கிற இடங்களை என்ன பண்ணித்தான் போய் சேர முடியும்? இதுல எது ரொம்ப உறுதி? மாறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நீங்க காலம் எடுக்கும் போது 3 மணிக்கும் போகலாம், 2 மணிக்கும் போகலாம், 4 மணிக்கும் போகலாம், எது வேணா நடக்கும். ஆனா இடங்கள் கடந்து போகும்போது வாய்ப்பேரி. நீங்க ஈரோடு போகணும்னா இந்த இந்த முன்னால் இருக்கக்கூடிய இடங்கள் நீங்க என்ன பண்ணியே தாவணும். அதனால இது கூடாது இது கூடட்டும் என்பது நம்ம கருத்து இல்ல. எது பண்ணினாலும் இசைந்து நாம எடுப்பது நல்லது. அப்படின்னா தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை மையமா வச்சு காலங்கள் ரீதியில எதிர்பார்த்ததுகளை தாராளமாக முயற்சிகள் ஏறெடுக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் கூடவே கவனித்திருங்க, ஒருபோதும் தவறாமல் நிச்சயமா இருக்கிற பிரகாரமே நிறைவேறுகிற கால தீர்க்க மனிதன் தீர்க்க தரிசனங்களின் படியான நிறைவேறுதல்கள் மறந்துடாதே. சபை மகிமை அடையும், அறுவடை முடிஞ்சு மிருகமும் ஸ்வர்கமும் இணைஞ்சு அரசியலும் மதமும் இணைஞ்சு அதிகாரத்துக்கு உயர்த்தப்பட்டு ஒருவனும் கிரேட் செய்யப்படாத ராக்காலம் அனுமதிக்கப்பட்டு இந்த விஷயங்கள் நிறைவேறின பின்பு இதுல எந்த மாற்றமே கிடையாது. சோ அதனால இந்த தெய்வீக திட்டத்துக்கு இசைவா மற்ற எந்த ஒரு ஆராய்ச்சியையும் அதன் அது எந்த அளவுக்கு இசைந்திருக்குதோ அந்த அளவுக்கு அதன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு கவனம் உள்ளவர்களாக நாம இருப்பது ஆரோக்கியம். இப்படி இருப்போமே ஆனால் நமக்கு நாம் இடரலா இருக்க மாட்டோம், மற்றவர்களுக்கும் இடரலாக இருக்க மாட்டோம். தேவனுடைய ஏற்ற காலங்கள்ல அவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஏற்ற காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். அதை நாம் விசுவாசத்தோடு அங்கு காத்திருக்கலாம். 2 பேதுரு 1:19 நாம் எப்போதும் மனதில் வைக்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து ஆமா இருள விளக்கு நமக்கு எப்படியோ அப்படித்தான் பூர்ணமடையாத காலங்களுக்குள்ள தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவைகளை பற்றி சொல்லுவோம். தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருப்போம், கவனித்திருப்போம் நம்முடைய ரட்சிப்பு பற்றின ஒரு விழிப்பு. இந்த ஒரு பாடம் ஒரு சில மாதங்களா சில இடைவெளிக்கு பின்பு கூட நாம் எடுத்து இன்னைக்கு முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிரயாசம் நீங்க எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியில நீங்க இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் கருத்துக்களை பரிமாற நான் தாழ்மையாக நான் வைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்புல நம்மளை இணைத்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய அநேக நன்றிகள். அருமையான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஒரு வாய்ப்பு தந்துட்ட சபையார் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. தேவன் தாமே இந்த அழைப்பில் நம்மை தொடர்ந்து அவர் சித்தத்தின்படி வழி நடப்பாராக. அமேன்.
சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் சமூகத்துல காலமையான கருத்துக்களை